Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mangu. Baba mere, baba mere, baba mere, baba mere.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun.
नॉलेज दे रहे हैं तुम जैसे मास्टर ज्ञानी शिवर ईश्वर के बच्चे बने हो और बाप से तुम ज्ञान ले रहे हो तो तुमको कहे जाएंगे मास्टर ज्ञानी शिवर यानी ईश्वर के बच्चे. उन्हें ज्ञान किसने दिया? ज्ञान सागर ने दिया. तो बच्चे बरोबर हो नहीं कहलाते तो होने हम ईश्वर जो ज्ञान देने वाला है उनके बच्चे.
மூன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்பொழுது இது உங்கள் அனைவரதும் ஓய்வுக்கான ஸ்திதியாகும். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகவே தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். தூய்மையாகி உங்கள் கணக்குகள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். தூய்மையாகி உங்கள் கணக்குகள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை தரும் பொறுமை என்ன? குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை தரும் பொறுமை என்ன? பதில்: குழந்தைகளே, இந்த உருத்திர ஞான யாகத்தில் பல வகையான தடைகள் இருக்கும். எவ்வாறாயினும் உங்களுக்கு பொறுமை இருக்க வேண்டும். உங்கள் செல்வாக்கு பரவும் பொழுது எண்ணற்ற மக்கள் வருவதுடன் அவர்கள் அனைவரும் உங்கள் முன்னால் தலை வணங்குவார்கள். பின்னர் பந்தனங்களில் உள்ளவர்களின் பிணைப்புகள் முடிந்துவிடும். நீங்கள் தந்தையை எந்த அளவுக்கு அதிக அளவில் நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிக அளவில் உங்கள் பந்தனங்கள் தொடர்ந்தும் துண்டிக்கப்படுவதுடன் நீங்கள் பாவ செயல்களை வென்றவர் ஆகுவீர்கள். ஆடல். கள்ளம் கபட மற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் வேறு எவரும் இல்லை. கள்ளம் கபடம் அற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் வேறு எவரும் இல்லை. ஓம் சாந்தி. போலாநாத் கள்ளம் கபடம் மற்ற பிரபு என்ற இந்த பட்டம் எப்பொழுதும் சிவனையே குறிக்கும். போலாநாத் கள்ளம் கபடமற்ற பிரபு என்ற இந்த பட்டம் எப்பொழுதும் சிவனையே குறிக்கும். நீங்கள் இப்பொழுது சிவனுக்கும் சங்கரருக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். சிவன் அதிமேலான அசரீரி தாமத்தில் வசிக்கின்றார். சங்கரர் சூட்சும லோகத்தில் வசிக்கின்றார். எவ்வாறு அவர் கடவுள் என அழைக்கப்பட முடியும்? தந்தை ஒருவரே அதிமேலான இடத்தில் வசிக்கின்றார். அடுத்த தலத்தில் மூன்று தேவர்களும் உள்ளனர். அவரே அசரீரியான அதிமேலான தந்தையாவார். எனினும் சங்கரருக்கு ஒரு சூட்சும வடிவமே உள்ளது. ஞான கடலாகிய சிவன் கள்ளங்கபடமற்ற பிரபுவாவார். சங்கரரை ஞான கடல் என அழைக்க முடியாது. கள்ளங்கபடமற்ற பிரபுவாகிய சிவபாபா உங்கள் புத்தியை நிரப்புவதற்காக வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் ஆரம்பம் மத்தி இறுதியின் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். படைப்பவரினதும் படைப்பினதும் அர்த்தமானது மிகவும் சாதாரணமானது. ஆனாலும் மகா ரிஷிகளும் முனிவர்களும் இந்த இலகுவான விடயங்களை புரிந்து கொள்ளவில்லை. ரஜோகுணியாக உள்ளவர்கள், அதாவது தூய்மையின் இடையில் நிலையில் உள்ளவர்கள் இவ்விடயங்களை புரிந்து கொள்ளாத போது எவ்வாறு தமோகுணியாக உள்ளவர்கள் தூய்மையற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையின் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருந்து அவர் உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுகின்றார். எங்கள் தந்தையாகிய சிவ பாபா சத்திய அமரத்துவ கதையை எங்களுக்கு கூறுகின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளது. இதனை பற்றி எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த கதையை கூறுவது ஒரு மனிதர் அல்ல, சிவ பாபாவே கள்ளங்கபடமற்ற பிரபு ஆவார். அவர் கூறுகின்றார், எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை, நான் அசரீரியானவன். எனது அசரீரி வடிவத்தில் மக்கள் என்னை வழிபடுகின்றனர். அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். தந்தை பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டவர். கள்ளங்கபடமற்ற பிரபுவாகிய அவரே வந்து நிச்சயமாக அனைவரது புத்தியையும் நிரப்புவார். எவ்வாறாயினும் அவர் எவ்வாறு உங்கள் புத்தியை நிரப்புகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரம் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் உங்கள் புத்தியை அழிக்க முடியாத ஞான ரத்தினங்களால் நிரப்புகின்றார். இது ஞான கடலே வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஞானமாகும். ஒரே ஒரு கீதை மாத்திரமே உள்ளது. அதில் சம்ஸ்கிருத வாசகங்கள் எதுவும் இல்லை. கள்ளங்கபடமற்ற பெண்கள் சம்ஸ்கிருதத்தை பற்றி என்ன அறிவார்கள்? கள்ளங்கபடமற்ற தந்தை அவர்களுக்காகவே வருகின்றார். சாதாரணமாக பெண்கள் வீட்டில் தங்கியிருந்து தங்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் வேலைக்கு செல்வது நாகரிகமாகிவிட்டது. இப்பொழுது பாபா அனைத்து கல்விகளிலும் அதிமேன்மையான கல்வியை உங்களுக்கு கற்பிப்பதற்கு வந்துள்ளார். எதனையுமே கற்காதவர்களே முதலில் இந்த ஞான கல்வியின் கலசத்தை பெறுகின்றார்கள். உண்மையில் நீங்கள் அனைவரும் பக்தர்களும் சீதைகளும். அத்துடன் ராமர் ஆத்மாக்கள் அனைவரையும் ராவணனின் இலங்கையில் இருந்து விடுவிக்க வந்துள்ளார். உண்மையில் நீங்கள் அனைவரும் பக்தர்களும் சீதைகளும். அத்துடன் ராமர் ஆத்மாக்கள் அனைவரையும் ராவணனின் இலங்கையில் இருந்து விடுவிக்க வந்துள்ளார். அதாவது ஆத்மாக்கள் அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுதலை செய்ய வந்துள்ளார். பின்னர் நீங்கள் தந்தையுடன் வீடு திரும்புவீர்கள். வேறு எங்கு நீங்கள் செல்வீர்கள்? அனைவரும் வீட்டை நினைவு செய்து கொண்டு கூறுகின்றார்கள், நாங்கள் துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுவதை விரும்புகின்றோம். எவருமே நாடகத்தில் மத்தியில் முக்தியை பெற முடியாது. என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அனைவரும் தமோ பிரதான் ஆக வேண்டும். பிரதான அஸ்திவாரம் எரிந்து விடுகின்றது. அந்த தர்மமே மறைந்து விடுகின்றது. அதன் சில ரூபங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. லட்சுமி நாராயணனின் ரூபங்களும் மறைந்திருந்தால் எவ்வாறு நாங்கள் அவர்களின் ஞாபகார்த்தங்களை காண முடியும்? தேவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் என்பதையும் அவர்களின் ரூபங்கள் இன்றும் உள்ளன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த விடயங்கள் அனைத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணனும் அவர்களது இளம் பராயத்தில் இளவரசனும் இளவரசியும் ஆகிய ராதையும் கிருஷ்ணரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பின்னர் அவர்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி ஆகி சத்திய யுகத்தின் அதிபதிகளாகுகின்றனர். தேவர்களின் பாதங்கள் தூய்மையற்ற உலகில் பதியக்கூட மாட்டாது. ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசராவா? அவரால் கீதை ஞானத்தை பேச முடியாது. ஆகவே அதில் அத்தகைய ஒரு பெரிய பிழை உள்ளது. கிருஷ்ணரை கடவுள் என அழைக்க முடியாது. அவர் ஆதி சனாதன தேவ தர்மத்திற்குரிய ஒரு மனிதராவா? தேவர்களான பிரம்மா விஷ்ணு சங்கரர் சூட்சும உலகில் வாழ்கின்றனர். ஆனால் இங்கு மனிதர்கள் உள்ளனர். மனிதர்களை சூட்சும உலகவாசிகள் என அழைக்க முடியாது. அவர்கள் கூறுகின்றார்கள், பிரம்மா தேவருக்கும் விஷ்ணு தேவருக்கும் வந்தனங்கள். அது தேவ தர்மமாகும். அவர்கள் இறைவி லட்சுமியையும் இறைவன் நாராயணனையும் பற்றி பேசுகின்றார்கள். மனிதர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். ஆதியில் நீங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அந்த தர்மம் அதிகளவு சந்தோஷத்தை கொடுத்தது. நாங்கள் ஏன் அங்கு இருக்கவில்லை என எவருமே கேட்க முடியாது. ஆதியில் ஓர் ஆதி சனாதன தெய்வி தேவதா தர்மம் இருந்தது என்பதையும், மற்ற சமயங்கள் வரிசை கிரமப்படி பின்னர் வந்தன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இவ்விடயங்கள் அனைத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்தலாம். இது ஓர் அனாதியான ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். எனவே சத்திய யுகம் மீண்டும் வர வேண்டும். இது பாரதத்தில் மட்டுமே இடம்பெறுகிறது. ஏனெனில் பாரதம் அனாதியான பூமி. அது ஒரு பொழுதும் அழிக்கப்படுவதில்லை. நீங்கள் இவ்விடயங்களை அனைத்தையும் விளங்கப்படுத்த வேண்டும். தந்தையின் பிறப்பு இங்கு இடம்பெறுகின்றது. அவருடைய பிறப்பு தெய்வீகமானது. அது மனிதர்களுடையது போன்றதல்ல. தந்தை உங்களை அழைத்து செல்வதற்கு வந்துள்ளார். எனவே சாதாரணமாக தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். இது அசுரத்தனம் உள்ள ராஜஸ்தான் அரசர்களின் பூமியாகும். ஆனால் தந்தை உங்களை தெய்வீக ராஜஸ்தானுக்கு அழைத்து செல்கிறார். அவர் ஒரு பொழுதும் உங்களுக்கு எவ்விதமான சிரமங்களையும் கொடுப்பதில்லை. எனவே நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். எனவே நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். இது ஒரு மௌன செபித்தல் ஆகும். நீங்கள் உங்கள் உதடுகளினால் எதனையும் கூற தேவையில்லை. நீங்கள் சூட்சுமமான முறையில் உள்ளார்த்தமாக எதனையும் மீண்டும் மீண்டும் கூற தேவையில்லை. வீட்டில் இருந்தவாறு தந்தையை மௌனமாக நினைவு செய்யுங்கள். பந்தனத்தில் உள்ள குழந்தைகளும் வீட்டில் அமர்ந்திருந்தவாறு இவ்விடயங்களை செவிமடுக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கு வருவதற்கு சுதந்திரம் இல்லை. எனவே ஆம், வீட்டில் இருந்தவாறே தூய்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். கூறுங்கள், நான் தூய்மையாக வேண்டும், நான் தூய்மையாக வேண்டும் என்ற வழிகாட்டலை எனது கனவில் பெற்றேன். இப்பொழுது மரணம் சற்று முன்னால் உள்ளது. நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஓய்வு ஸ்திதியில் இருக்கின்றீர்கள். மக்கள் ஓய்வு ஸ்திதியை அடைந்ததும் அவர்களிடம் விகாரத்தின் எந்த எண்ணமும் இருக்க மாட்டாது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இது முழு உலகினதும் ஓய்வு ஸ்திதியாகும். அனைவருமே வீடு திரும்ப வேண்டும். எனவே வீட்டை நினைவு செய்யுங்கள், நீங்கள் பின்னர் பாரதத்திற்கு திரும்ப வேண்டும். உங்கள் முகங்கள் வீட்டை நோக்கி திரும்பி இருக்கும். குழந்தைகளான உங்களுக்கு எவ்விதமான சிரமங்களும் கொடுப்பதில்லை. இது மிகவும் இலகுவானது. வீட்டில் உணவு தயாரிக்கும் பொழுது சிவபாபாவின் நினைவில் செய்யுங்கள். சாதாரணமாக வீட்டில் எவராவது உணவு தயாரிக்கும் பொழுது அவள் தனது கணவனை நினைவு செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், இவரே கணவர்களுக்கெல்லாம் கணவர். ஆவார். 21 புறவிகளுக்கு ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஒருவரை நினைவு செய்யுங்கள், நல்லது. எவருக்கேனும் இங்கு வருவதற்கு சுதந்திரம் இல்லை என்றால் வீட்டில் இருந்து தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்களை விடுதலை செய்து கொள்வதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் தந்தையிடம் இருந்து உங்களுடைய முழு ஆஸ்தியையும் கோர முடியும். படிப்படியாக நீங்கள் விடுதலையாகுவீர்கள். ஆம், உருத்திர ஞான யாகத்தில் நிச்சயமாக தடைகள் ஏற்படும். இறுதியில் உங்கள் செல்வாக்கு பரவும் பொழுது மக்கள் வந்து உங்களுக்கு தலை வணங்குவார்கள். எவ்வாறாயினும் அதிலும் தடைகளின் தலையீடு இருக்கும். பொறுமையாக இருங்கள், பொறுமையை இழக்கக்கூடாது, வீட்டில் இருக்கும் பொழுது ஒரே விடயத்தை உங்கள் கணவனுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், என்னை நினைவு செய்து உங்கள் ஆஸ்தியை கோருங்கள், என்பதே தந்தையின் வழிகாட்டல்கள் ஆகும். இவ்விடயங்களை கிருஷ்ணர் கூறுவதாக இருக்க முடியாது. தந்தையே நினைவு செய்யப்பட வேண்டியவர். அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அப்பொழுது அனைவரும் சிவபாபாவே எங்கள் பாபா என்பதை புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது உங்களால் மிக நன்றாக நினைவு செய்ய முடியும். இந்த வன்முறைகளின் பந்தனங்கள் முதலியன மிக குறுகிய காலத்திற்கே நீடிக்கும். மிக குறுகிய காலத்திற்கே நீடிக்கும். நீங்கள் முன்னேறும் போது இவ்விடயங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அனைத்தும் முடிவுக்கு வரும். சில சுகவீனங்கள் உடனடியாக குணமாகும். மற்றவரையோ ஓரிரு வருடங்களுக்கு நீடிக்கும். மற்றவையோ ஓரிரு வருடங்களுக்கு நீடிக்கும். ஆகவே இங்கு ஒரேயொரு விடை மாத்திரமே உள்ளது. தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் அனைத்தும் பிணைப்புகளும் முடிந்துவிடும். இதனாலேயே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அதிகளவு என்னை நினைவு செய்யும் போது உங்கள் பாவங்கள் அதிகளவில் அழிக்கப்படுவதுடன் உங்கள் புத்தி தொடர்ந்தும் அனைத்து பிணைப்புகளையும் அதிகளவில் துண்டிக்கும். அதிகளவில் துண்டிக்கும். பாவங்களின் பந்தனங்களும் இருக்கின்றன. அதில் காமமே முதற்தரமான பாவமாகும். காமமே முதற்தரமான பாவமாகும். நீங்கள் இப்பொழுது பாவங்களை வென்றவர்களாகிறீர்கள். நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் பாவங்களை வென்றவர்கள் ஆக முடியும். உங்கள் அனைத்து கணக்குகளும் தீர்க்கப்பட்டதும் சந்தோஷத்தின் கணக்கு ஆரம்பமாகும். இது வியாபாரிகளுக்கு மிகவும் இலகுவானது. ஏனெனில் பழைய கணக்குகளை முடித்ததன் பின்னரே புதியன ஆரம்பிக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்தும் நினைவில் இருங்கள். தொடர்ந்தும் நினைவில் இருங்கள். அப்பொழுது உங்கள் லாபம் சேகரிக்கப்படும். நீங்கள் நினைவு செய்யாவிட்டால் எவ்வாறு நீங்கள் சேகரிக்க முடியும்? இதுவும் ஒரு வியாபாரமே ஆகும். தந்தை உங்களுக்கு எவ்விதமான சிரமங்களையும் கொடுப்பதில்லை. நீங்கள் வெளியில் சென்று எங்கும் தடுமாற தேவையில்லை. நீங்கள் பிறவி பிறவியாக தடுமாறி அலைந்தீர்கள். உண்மையான தந்தை இப்பொழுது உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். கடவுளால் மாத்திரமே உங்களுக்கு உண்மையை கூற முடியும். ஏனைய அனைத்தும் பொய்யானவையாகும். பாபா விளங்கப்படுத்துவதற்கும் மனிதர்கள் விளங்கப்படுத்துவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இது ஒரு நாடகம். இது ஒரு நாடகம். இதே விடயங்களை மீண்டும் இடம்பெறும். இதே விடயங்கள் மீண்டும் இடம்பெறும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் சற்கதியை அடைவீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அல்லாவிட்டால் உங்களால் அத்தகைய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நீங்கள் கருவிகளாகுகிறீர்கள். அங்கு எவ்வித பாவங்களும் இருப்பதில்லை. ஆனால் இங்கே பாவங்கள் உள்ளன. இதனாலேயே தண்டனையாக வேதனைகள் உள்ளன. ஆகவே ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர்களை எவ்வாறு அழைப்பது? நாஸ்திகர். பாபா அவர்களை ஆஸ்திகர் ஆகுகின்றார் என்பதை அவர்கள் அறிந்து பின்னரும் அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றாது விட்டால் அதன் அர்த்தம் அவர்கள் நாஸ்திகர் என்பதேயாகும். அவர்கள் சிவபாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுள்ளனர். ஓர் ஆத்மா இன்னமும் பின்பற்றவில்லையானால் என்ன கூற முடியும்? உங்களை மேன்மையாக்குவதற்காக ஸ்ரீமத் கொடுக்கப்பட்டுள்ளது. சத்குரு ஒருவரே அதிமேலானவர் ஆவார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக நேருக்கு நேர் இங்கமர்ந்திருக்கின்றார். நேருக்கு நேர் இங்கமர்ந்திருக்கின்றார். அவர் உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்திலும் விளங்கப்படுத்தியுள்ளார். சமய நூல்கள் போன்றவை பக்தி மார்க்கத்திற்கு உரியவையாகும். எண்ணற்ற சமய நூல்கள் உள்ளன. மக்கள் சமய நூல்களுக்கு அதிகளவு மதிப்பு கொடுக்கின்றார்கள். அவர்கள் சமய நூல்களை நகரத்தை சுற்றி எடுத்து செல்கின்றார்கள். அவ்வாறே அவர்கள் ரூபங்களையும் நகரத்தை சுற்றி எடுத்து செல்கின்றார்கள். இப்பொழுது பாபா கூறுகின்றார், அந்த விடயங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். ஒரு புள்ளியாகுங்கள், ஒரு புள்ளியாகுங்கள். அனைத்து விடயங்களுக்கும் ஒரு புள்ளியை இடுங்கள். வேறு எவற்றையும் செவிமடுக்காதீர்கள். தீயவற்றை கேட்காதீர்கள், தீயவற்றை பார்க்காதீர்கள், தீயவற்றை பேசாதீர்கள். பாபா உங்களுக்கு கூறுவனவற்றை தவிர வேறு எந்த விடயங்களையும் செவிமடுக்காதீர்கள், செவிமடுக்காதீர்கள். சரீரமற்றவர்களாகி தொடர்ந்தும் ஏனைய விடயங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது உங்கள் சரீரங்களினால் செவிமடுக்கின்றீர்கள். தந்தை வந்து பிரம்மாவின் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதுடன் குழந்தைகளான உங்களுக்கு சற்கதிக்கான பாதையை காட்டுகின்றார். நீங்கள் பல வித்தியாசமான முறைகளில் முன்னர் முயற்சி செய்திருந்த பொழுது ஆத்மாவால் முக்தியையோ அல்லது ஜீவன் முக்தியையோ அடைய முடியவில்லை. அவர்கள் சக்கரத்தின் கால எல்லையையும் நீடித்திருக்கின்றார்கள். அவர்களின் பாக்கியத்தில் இருந்தால் அவர்கள் இவ்விடயங்களை செவிமடுப்பார்கள். அவர்களின் பாக்கியத்தில் இல்லையாயின் அவர்களால் வர முடியாதுள்ளது. ஆகவே இங்குமே இது பாக்கியத்துக்கான கேள்வியே ஆகும், பாக்கியத்துக்கான கேள்வியே ஆகும். அதை மிக இலகுவாக விளங்கப்படுத்துகிறார். எனினும் சிலர் கூறுகின்றார்கள், எங்களால் இவ்விடயங்களை பேச முடியாதுள்ளது. எனினும் அது மிக இலகுவானது. தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். சம்ஸ்கிருதத்தில் அவர்கள் இதனை மன்மனாபவ என கூறுகின்றார்கள். சிவபாபாவை ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தை ஆவா. கிருஷ்ணரை தந்தை என அழைக்க முடியாது. பிரம்மாவே மக்கள் அனைவரினதும் தந்தையாவா. யார் பெரியவர், ஆத்மாக்களின் தந்தையா அல்லது மக்களின் தந்தையா? மூத்த பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் வெகுமதியாக ஆஸ்தியான சொர்க்கத்தை பெறுவீர்கள். காலம் செல்லும் போது பலர் உங்களிடம் வருவார்கள். அவர்கள் வேறு எங்கு செல்ல முடியும்? எனவே அவர்கள் தொடர்ந்தும் இங்கு வருவார்கள். மக்கள் பலர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால் அதனை பார்க்கும் மற்றவர்களும் அங்கு செல்கின்றார்கள். உங்களுக்குள்ளும் தொடர்ந்தும் விரிவாக்கம் இடம்பெறும். பல தடைகள் வந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அந்த குழப்பங்களுக்கு அப்பால் சென்று உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ராமராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றது. ராமராஜ்யம் புதிய உலகமாகும். நீங்கள் சீமத்தின் அடிப்படையில் உங்கள் சரீரம், மனம், செல்வம் ஆகியவற்றை உபயோகித்து பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்களை கேட்க வேண்டிய முதல் விடயம் பரமாத்மாவாகிய பரம தந்தையுடனான உங்கள் உறவு முறை என்ன? பிரஜாபிதா பிரம்மாவுடனான உங்கள் உறவு முறை என்ன? அவர் எல்லையற்ற தந்தை. பின்னர் எல்லா வித்தியாசமான வம்சாவளி விருட்சங்களும் உள்ளன. அவை அனைத்தும் ஒன்றிலிருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும். பரமாத்மாவாகிய பரம தந்தை உலகை பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் உருவாக்கினார். அதாவது அவர் ஆத்மாக்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்றினார். உலகம் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தோம், பின்னர் நாங்கள் பூஜை செய்பவர்களாகிவிட்டோம். எவ்வாறாயினும் அவர்கள் இதனை கடவுளை குறித்து கூறுகின்றார்கள். கடவுளும் பூஜிப்பவர் ஆகினார். ஆத்மாக்களாகிய உங்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக யாராக்குவார்கள்? அவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள். அம்சோ என்பதன் கருத்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அம்சோ என்பதன் கருத்து நாங்கள் சூத்திரர்களாக இருந்தோம், அத்துடன் இப்போது தேவர்கள் ஆகுகின்றோம். உங்களால் சக்கரத்தை நினைவு செய்ய முடியும். நாங்கள் சூத்திரர்களாக இருந்தோம், அத்துடன் இப்பொழுது தேவர்களாக ஆகுகின்றோம். அம்சோ உங்களால் சக்கரத்தை நினைவு செய்ய முடியும். உங்களால் முடியும் அல்லவா? கூறப்பட்டுள்ளது தந்தை மகனை காட்டுகின்றார், பின்னர் மகன் தந்தையை காட்டுகின்றான். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, திறமையான வியாபாரியாகுங்கள். பழைய கணக்குகள் அனைத்தையும் முடிப்பதுடன் சந்தோஷத்துக்கான புதிய கணக்கு ஆரம்பியுங்கள். நினைவில் இருந்து பாவ பிணைப்புகளை துண்டியுங்கள். பொறுமையாக இருங்கள், அவசரமாக செயல்படாதீர்கள். இரண்டாவது, வீட்டில் உணவு தயாரிக்கும் பொழுது ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுதும் தந்தையின் நினைவில் இருங்கள். தந்தை கொடுக்கும் அளிக்க முடியாத ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்தியை நிரப்புவதுடன் அவற்றை மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய பாக்கியத்தின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதனால் சதா சந்தோஷத்தில் நடனமாடுகின்ற சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பவராகுவீர்களாக. அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை எப்பொழுதும் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்றிருக்கின்ற உங்களுடைய மேன்மையான பாக்கியத்தின் பட்டியலை உங்கள் முன்னால் வைத்திருந்து, ஆஹா ஆஹா, என்னுடைய மேன்மையான பாக்கியமே, பாக்கியத்தை அருள்பவரே என்னுடையவர் ஆவார், என்னுடையவர் ஆவார், ஆஹா என்னுடைய மேன்மையான பாக்கியமே, பாக்கியத்தை அருள்பவரே என்னுடையவராவார், என்னுடையவராவார் என்ற பாடலை பாடிக்கொண்டிருங்கள். இந்த போதையுடன் சதா சந்தோஷத்தில் நடனமாடுங்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் மரணிக்கும் தருவாயில் இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் உங்கள் சரீரத்தை நீக்கினாலும் பரவாயில்லை, உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு விடாதீர்கள், சந்தோஷத்தை விட்டு விடாதீர்கள். ஸ்லோகம். முக வளர்ச்சியுடன் இருப்பதற்கு பற்றற்ற பார்வையாளர் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு தொடர்ந்தும் அனைத்து விளையாட்டுகளையும் அவதானியுங்கள். முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு பற்றற்ற பார்வையாளர் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு தொடர்ந்தும் அனைத்து விளையாட்டுகளையும் அவதானியுங்கள். ஓம் சாந்தி.